தென்றல் மே 2013 இதழில் பூர்ணம் நட்ராஜ் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுடன் நேர்காணல் சந்திப்பு படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அறையின் ஒரு புறத்தில் பரிசு கோப்பைகள், மறுபுறம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாவல்கள், சட்டம் இலக்கியம் ஆன்மீகம் என்று புத்தகங்கள், அடர்ந்த மீசைக்கு பின்னால் மலர்ந்த சிரிப்பு. வாங்க என்று வரவேற்றவர் முன்னதாகவே வந்துட்டீங்களே என்கிறார் அவர். நட்ராஜ் ஐபிஎஸ் ஓய்வு, காவல்துறை, பொருளாதார குற்றப்பிரிவு, அதிரடிப்படை, மனித உரிமை கழகம், சிறைத்துறை, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என தான் பணியாற்றிய அனைத்திலும் முத்திரை பதித்தவர். எளிமை கலந்த கரார் அதிகாரி. கலை, இலக்கியம், இசை, சமூக நலம் என பல்துறை நாட்டம் இவரது சிறப்பு. நேபாளி உட்பட பல மொழிகள் அறிந்தவர். வயலின் வாசிப்பார், எழுத்தாளர், பேச்சாளர், கட்டுரையாளர், இசை விமர்சகர், சமூக சிந்தனையாளர் என்று பரிமளிக்கும் இவரை வெயிலடர்ந்த ஒரு முற்பகலில் சந்தித்தோம். அதிலிருந்து கேள்வி: நட்ராஜ் ஐபிஎஸ் ஆனதற்கான தூண்டுகோல் எது? எனது பூர்வீகம் பாளையங்கோட்டை அருகே உள்ள முன்னீர் பள்ளம். அப்பா வழியில் எல்லாருமே மகாத்மா காந்திஜியின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள். ஆங்கிலேய ஏகாதிபத்திய எதிர்ப்பில் ஊறியவர்கள். சித்தப்பா பூர்ணம் சோமசுந்தரம் நேதாஜியின் ஐஎன்ஏவில் இருந்தார். என் அப்பா பாளையங்கோட்டையில் இன்டர்மீடியட் படித்த பின் காந்திய சிந்தனைகளை கிராமம் கிராமமாக சென்று பரப்பினார். நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே சென்னைதான். இந்து உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். கல்லூரி படிப்பை விவேகானந்தா மற்றும் பிரசிடென்சி கல்லூரியில் முடித்தேன். இந்தியா 1962 1965 1971 என மூன்று போர்களை சந்தித்தது. அப்போது நான் இளைஞன். அந்த காலத்து இளைஞர்களுக்கு இராணுவத்தில் சேர வேண்டும் என்பது போன்ற கனவுகள் இருந்தன. எனக்கும் யூனிஃபார்ம் அணிந்த வேலையில் சேர வேண்டும் என்ற கனவு இருந்தது. நான் பள்ளியில் படிக்கும் போதே ACC ஆக்சிலரி கேரட் காப்ஸ், NCC போன்றவற்றில் பங்கேற்றேன். அண்டை இளைஞர்களுக்கு அரசு உத்தியோகம் ஒன்றுதான் வழி. வங்கிகள் நாட்டுடைமையான பின்னர் அவற்றின் வேலை வாய்ப்பு வந்தது. இந்த சூழலில் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதினேன். ஐபிஎஸ்இல் தேர்வு பெற்றேன். என்னுடைய பணி சொந்த மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்தில் துவங்கியது எனக்கு மிகுந்த மனநிறைவை தந்தது. உங்கள் இலக்கிய ஆர்வத்திற்கு தந்தையும் ஒரு காரணம் என்று சொல்லலாமா? நிச்சயமாக. என் அப்பா பூர்ணம் ராமச்சந்திரன், எழுத்தாளர் உமாச்சந்திரன். சித்தப்பாக்கள் பூர்ணம் விஸ்வநாதன், பூர்ணம் சோமசுந்தரம், பூர்ணம் பாலகிருஷ்ணன். எல்லோருக்குமே மொழி இலக்கிய ஆர்வம் உண்டு. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் என்று அவர்கள் பலமொழி வல்லுநர்கள். பலமொழி இலக்கியங்களை பற்றி அப்பா, சித்தப்பா, நண்பர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். சிறு பையனான நான் அவற்றை கேட்டுக்கொண்டிருப்பேன். கணையாழி, கலைமகள், அமுதசுரபி ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவார்கள். கீவாஜா, சீசு செல்லப்பா ஆகியோர் வந்து உரையாடுவார்கள். இலக்கியம், புதுக்கவிதை என்று பல தலைப்புகளில் பேசுவார்கள். ஒருமுறை நானும் என்னுடைய தம்பியும் அப்பாவிடம் பெர்மிஷன் வாங்கி, அவ்வளவு சீக்கிரத்தில் பெர்மிஷன் கிடைக்காது, சினிமாவுக்கு போக தயாராக இருந்தோம். எதேச்சியாக சித்தப்பா பூர்ணம் விஸ்வநாதன் வந்தார். அவர் மிகவும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அன்று வந்ததும் அப்பாவுடன் பேச ஆரம்பித்தார். நாங்களும் உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தோம். பேச்சில்லைத்த நாங்கள் சினிமாவே வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டோம். அவ்வளவு சுவாரஸ்யம். இவைதான் எனது இலக்கிய ஆர்வத்திற்கு அடித்தளம். நேருமின்மையால் என்னால் புத்தகம் எழுத இயலவில்லை. ஆனால் பணி சார்ந்த கட்டுரைகளை நிறைய எழுதியிருக்கிறேன். எங்கே பணிக்காக சென்றாலும் அங்கே இதழ்கள் ஆரம்பித்து நடத்தியிருக்கிறேன். பணி ஓய்வுக்கு பின் புத்தகங்கள் எழுத எண்ணம் வந்திருக்கிறது. கதவுகள் சொல்லும் கதைகள் என்று தலைப்பு கூட வைத்திருக்கிறேன். பூர்ணம் என்ற அடைமொழி எப்படி வந்தது? முன்னீர் பள்ளம் ஊரில் எழுந்தருளியிருக்கும் இறைவனின் பெயர் பூர்ண கிருபேஸ்வரர். எங்கள் தாத்தாவின் பெயரும் அதுதான். அதனால்தான். வீரப்பன் அதிரடி வேட்டையில் பணியாற்றிய அனுபவம் குறித்து சொல்லுங்கள். வீரப்பனை பிடிப்பதற்காக STF ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் பணியாற்றியது ஒரு மறக்க முடியாத அனுபவம். நான் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டேன். 2001 அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்ட போது மக்களுக்கும் அதிரடி படையினருக்கும் மிக பெரிய இடைவெளி இருந்தது. அதிரடி படையினரை மக்கள் வெறுத்தார்கள். மக்களது ஒத்துழைப்பு முற்றிலுமாக கிடையாது. அது இல்லாமல் வீரப்பனை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் உதவி இல்லாமல் வீரப்பனை பிடிக்க முடியாது. ஆனால் மக்களோ எஸ்டிஎஃப்ஐ கிட்டத்தட்ட எதிரியாக பார்த்தனர். இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்த தமிழ்நாடு கர்நாடக அதிரடி படைகளுக்கிடையே ஈகோ யுத்தம் வேறு இருந்தது. முதலில் நான் மக்களுக்கும் அதிரடி படைக்கும் இடையே இருந்த இடைவெளியை குறைத்தேன். வீரப்பன் ஒழிந்திருந்தது அடர்ந்த காடு, பல ஆயிரம் மைல் விரிந்தது. வீரப்பனை அதில் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். என்னிடம் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் 400 வீரர்கள் மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டேன். நம் குறிக்கோள் வீரப்பனை சல்லடை போட்டு தேடிக்கொண்டே இருப்பதல்ல, அவனை பிடிப்பது என்பதை நான் என் வீரர்களுக்கு உணர்த்தினேன். இந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறோம். கிராம மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வது நம் வேலை என்று எடுத்து சொன்னேன். அவர்களது ஒத்துழைப்புடன் மக்களுக்கு தேவையான கல்வி, சுகாதாரம் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினேன். படித்த எஸ்டிஎஃப் இளைஞர்கள் அங்குள்ள பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பொறுப்பேற்று பாடம் நடத்தினார்கள். மருத்துவ வசதி இல்லாத கிராமங்களில் மருத்துவமனை அமைத்து தந்தோம். மருத்துவ முகாம்கள் நடத்தினோம். சிஎம்சி வேலூர், அப்பல்லோ, கேஜி ஹாஸ்பிட்டல்ஸ் போன்ற பெரிய மருத்துவமனைகள் எங்களுக்கு உதவின. பாதையே இல்லாத இடங்களுக்கு நாங்கள் ரோடு போட்டோம். ரேஷன் பொருட்களை வண்டியில் வைத்து கிராமங்களுக்கு கொண்டு சென்றோம். மக்கள் மனதில் எங்கள் மீது மெல்ல மெல்ல நம்பிக்கை வந்தது. வீரப்பன் பற்றிய தகவல்கள் ஒவ்வொன்றாக வர துவங்கின. மக்களின் ஒத்துழைப்பு கிடைத்து அவன் புதைத்து வைத்திருந்த மளிகை பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பணம் என எல்லாவற்றையும் கண்டறிந்து அரசிடம் ஒப்படைத்தோம். அவன் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அவனை முடக்கினோம். அதன் பின் அவனது கூட்டத்தில் ஊடுருவினோம். அதில் வெற்றி பெற்று இறுதியில் வீரப்பன் அழிக்கப்பட்டான். மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்க சாத்தியமே இல்லை. சிறைத்துறை டிஜிபி ஆக இருந்த போது நீங்கள் ஆற்றிய பணிகள் மிக முக்கியமானவை. அது பற்றி சிறை கைதிகள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்களேன். பொதுவாக சிறை தண்டனை என்பதை தண்டனையாக பார்ப்பார்கள். ஆனால் அது குற்றவியல் ஆளுமையில் மிக முக்கியமானது. நான் பொறுப்பேற்றுக் கொண்டதும் முதலில் கவனம் செலுத்திய விஷயம், சிறைக்கு வரும் கைதி ஒருவர் வெளியில் சென்றுவிட்டு மீண்டும் குற்றவாளியாக திரும்பாமல் இருக்க வேண்டும் என்பதில்தான். சிறை என்பது தண்டனை கூடமாக மட்டுமே இல்லாமல் தவறை உணர்ந்து திருந்தும் பயிற்சி பள்ளியாக இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டினேன். இதற்காக நான் 9 மத்திய சிறைகள், 134 மாவட்ட சிறைகளுக்கு சென்று ஆய்வு செய்தேன். கைதிகளோடு உரையாடி அவர்களது குறைகள், பிரச்சனைகளை புரிந்து கொண்டேன். அதிகமாக சிறைகளை பார்த்த அதிகாரி நானாகத்தான் இருப்பேன். பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலைதான். அந்த சூழ்நிலைக்கும் வறுமை, படிப்பறிவின்மை போன்றவைதான் முக்கிய காரணங்கள். ஆகவே அடிப்படையாக அவ்விஷயங்களில் மாறுதல் கொண்டு வர நினைத்தேன். சிறையில் இருப்பவர்களை இல்லவாசிகள் என்று அழைக்க வேண்டும் என்பதை முதலில் அமல்படுத்தினேன். பின் அவர்களுக்கு கல்வி போதிக்க ஏற்பாடு செய்தேன். அதுபோல மனித ஆற்றல் வீணாக கூடாது என்பதற்காக வேலை கற்றுத்தரமும் ஏற்பாடு செய்தேன். பிரெட் தயாரிக்கும் சிறு தொழிற்சாலை ஒன்றை ஹாட் பிரெட்ஸ் மகாதேவன் அமைத்து தந்தார். இல்லவாசிகளுக்கு பயிற்சி அளித்தார். அதற்கு நல்ல பலன் கிடைத்தது. நாங்கள் தயாரித்த ரொட்டிகளை எங்கள் தேவைக்கு போக ஃப்ரீடம் என்ற பெயரில் பேனியன் போன்ற சேவை அமைப்புகளுக்கு இலவசமாக வழங்க முடிந்தது. இல்லவாசி ஒருவர் பரோலில் ஊருக்கு சென்று சிறைக்கு திரும்பியவர் வந்தவுடன் அழ ஆரம்பித்தார். என்ன என்று விசாரித்ததற்கு, ஐயா, எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. இப்போ இங்கே வந்து படிக்க எழுத கத்துக்கிட்டதுல யாரோட உதவியும் இல்லாம என்னால பஸ்ஸில் ஊர் பேரை படிக்க முடிஞ்சது என்று அழுதார். அதுபோல படித்த இல்லவாசிகளை கொண்டு சிறையிலே படித்து தேர்வு எழுத தேர்வு மையம் அமைத்தோம். இதற்கு பல எதிர்ப்புகள், தடங்கல்கள் வந்த போதும் அவற்றை எதிர்கொண்டு சீர்திருத்தத்தில் கவனம் செலுத்தினோம். நல்ல பலன் கிடைத்தது. சிறையில் இருந்தே தேர்வு எழுதிய 90% பேர் பாஸ் செய்து விட்டனர். இல்லவாசிகளுக்கு தங்கள் குடும்பம், எதிர்காலம் குறித்து பல்வேறு மன அழுத்தங்கள் இருக்கும். பலருக்கு அதனால் மிகுந்த மன பாதிப்பும் இருக்கும். இதை மாற்ற நாங்கள் ஸ்ரீ சத்யசாய் சேவை நிறுவனம், வாழும் கலை போன்ற அமைப்புகள் மூலம் யோகம், தியானம், பஜனை போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தோம். மகாத்மா காந்திஜியின் செயலாளர் வி கல்யாணம், சேவாலயா போன்ற அமைப்பினரை அழைத்து பேச செய்தோம். இசைக்கலைஞர்களை அழைத்து சிறை கைதிகளுக்காக கச்சேரிகள் நடத்த ஏற்பாடு செய்தோம். சமீபத்தில் சுதா ரகுநாதன் கச்சேரி செய்தார். அதுபோல நூலகங்களை மேம்படுத்தினோம். நூலக மேம்பாடு பற்றி அறிந்ததும் பல அமைப்புகள் புத்தகங்களை நன்கொடையாக அளித்தனர். கணினி பயிற்சி அளித்தோம். பெரிய மருத்துவ நிறுவனங்களை வரவழைத்து சிகிச்சை அளித்தோம். இல்லவாசிகளிடம் பல்வேறு திறமைகள் குவிந்திருந்தன. அவர்களில் சிலருக்கு தையல் பயிற்சி அளித்து ஆடை தயாரிக்கும் பணியை மேற்கொள்ள செய்தோம். இன்மேட் என்ற வணிக பெயரில் அவை நன்கு விற்பனை ஆயின. புழல் சிறை பல ஏக்கர் பரப்பில் விரிந்தது. அந்த இடம் தரிசாக கிடந்து வீணாக வேண்டாம் என்பதற்காக சிறு சிறு மரங்களை நட செய்தோம். இல்லவாசிகள் ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை நட்டு அதற்கு தங்கள் பெயரியை வைத்து தாங்கள் செல்லும் வரை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும், அது உங்கள் குழந்தை மாதிரி என்று சொல்லி ஒரு திட்டத்தை அமல்படுத்தினோம். ஆரம்பத்தில் அந்த மரம் வளர்ந்ததும் அதன் மீது ஏறி தப்பி போய் விடுவான், மரத்தின் மீதேறி ஸ்ட்ரைக் செய்வான் என்றெல்லாம் சொன்னார்கள். சுற்றுச்சுவர் ஓரமாக மரங்கள் நட வேண்டாம், குட்டை மரங்கள் நடலாம் என்றெல்லாம் சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். அதுபோல இல்லத்திற்கு தேவையான காய்கறிகள் போன்றவற்றை இல்லவாசிகளை கொண்டே பயிரிட்டு விளைவிக்க ஏற்பாடுகளை செய்தோம். இப்படி பல நற்பணிகளை மேற்கொண்டோம். இன்றைக்கும் அவை நல்ல பலன் தந்து கொண்டிருக்கின்றன. புழல் சிறையை இப்போது ஒரு சோலை போல இருக்கிறது. இவை தவிர நான் முக்கியமாக கவனம் செலுத்திய விஷயம் குற்றம் பரம்பரையாக தொடராமல் இருக்க வேண்டும் என்பது. அதை பற்றி சொல்லுங்கள். அடுத்த தலைமுறை குற்றம் என்று சொல்வார்கள். உதாரணமாக ஒரு கணவன் மனைவியை கொண்டு விட்டு சிறைக்கு வந்து விட்டான். அவனுக்கு இரண்டு குழந்தைகள் என்றால் அவர்களும் ஆதரிப்போர் இல்லாமல் வழிகாட்டி இல்லாமல் குற்றவாளிகளாக மாறுவர். அவர்கள் தீவிரவாதிகளாகவே மாறும் சாத்தியம் அதிகம். இந்த நிலைமை தொடரக்கூடாது என்பதில் நான் அக்கறை காட்டினேன். அவர்கள் வளர்ச்சியில் ஈடுபாடுள்ள தன்னார்வ சேவை அமைப்புகளோடு உரையாடி அவர்களை தத்தெடுத்து கல்வி வேலை வாய்ப்பு தொடர ஏற்பாடு செய்தேன். பண்டிகை நாட்களில் இல்லவாசிகளின் குடும்பத்தினரை சிறைக்கு அழைத்து அவர்களோடு அந்த நாளை கழிக்க ஏற்பாடு செய்தேன். அதனால் மன அழுத்தம் குறைந்தது. இதனால் சிறை அலுவலர்களின் எண்ணமும் மாறியது. குற்றவாளிகளோடு பழகி பழகி அவர்களுக்கும் பல வகைகளில் மன அழுத்தங்கள் இருந்தன. அவர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செய்தேன். அவர்கள் மனம் மாறவும் இந்த பயிற்சிகள் காரணமாயின. இந்த பணிகளை பற்றி கேள்விப்பட்ட டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தாமாகவே சிறைக்கு வந்து இல்லவாசிகளுடன் உரையாட பெரு விருப்பம் கொண்டிருந்தார். ஆனால் அப்போது தேர்தல் வந்துவிட்டதால் பாதுகாப்பு காரணங்கள் கருதி அது நிறைவேறவில்லை. பின்னர் எனக்கும் பணிமாறுதல் நிகழ்ந்ததால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. சிறைத்துறை எனக்கு மிகவும் மன நிறைவை தந்தது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலும் TNPSC முக்கிய பணியாற்றியுள்ளீர்கள் அல்லவா? TNPSC-யில் நான் பொறுப்பேற்ற போது அறிவிப்பு, எழுத்து தேர்வு, நேர்காணல், பின் நீதிமன்ற வழக்கு என்பதாக ஒரு நிலைமை இருந்தது. அதை மாற்ற விரும்பினேன். என்னை பொறுத்தவரை நிர்வாகம் என்பது மூடு மந்திரமாக இருக்கக்கூடாது. சந்தேகம் கொண்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்விகள் எழுப்ப விசாரிக்க தேவை இருக்கக்கூடாது. அப்படித்தான் நிர்வாகத்தை மேற்கொண்டோம். முதலில் இணையதளத்தை மாற்றி அமைத்தோம். பின் கணினி முறையில் பதிவு செய்வதை கொண்டு வந்தோம். அவ்வாறு பதிவு செய்தால் மீண்டும் 5 வருடங்களுக்கு பதிவு செய்ய வேண்டியதில்லை என்பதை அமல்படுத்தினோம். முன்பு கணினி மூலமாகவோ தபால் மூலமாகவோ பதிவு செய்யலாம் என்ற நிலை இருந்தது. அதை மாற்றி கணினி மூலம் மட்டுமே பதிவு செய்வதை கொண்டு வந்தோம். கிராமப்புற இளைஞர்களின் தயக்கத்தை போக்குவதற்காக ஒவ்வொரு தாலுக்காவிலும் கணினி பதிவு மையங்கள் வழியே இலவசமாக பதிவு செய்ய வசதி செய்தோம். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இணையதளத்தில் புதிதாக தேர்வு எழுதுபவர்களுக்கான விதிமுறைகள், அரசு ஊழியர்களின் பதவி உயர்வுக்கான தேர்வு விதிமுறைகள், அறிவிப்புகள், செய்ய வேண்டியவை என பலவற்றை வெளியிட்டோம். மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தோம். ஒரு தேர்வு நடந்தால் குறிப்பிட்ட நாட்களுக்குள் அதற்கான விடைகளை கொடுப்பது, தேர்வுகளை வீடியோ மூலம் பதிவு செய்வது போன்ற நடைமுறைகளை அமல்படுத்தினோம். தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி தமக்கான பணியிடங்களை தாமே தேர்ந்தெடுக்க வாய்ப்பு தந்தோம். இவற்றுக்கு மாணவர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட 25,000 நபர்களுக்கு இந்த ஒரு வருடத்தில் இதன் மூலம் வேலை வாய்ப்பை அளித்தோம். சமீபத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான தேர்வு ஒரு குட்டி தேர்தலை போல நடந்தது. 10,700 பணியிடங்களுக்கு 10,00,000 மேற்பட்டவர்கள் தேர்வெழுதினர். இணையதளத்திலேயே பாடத்திட்டங்களை புதிதாக வடிவமைத்து வலையேற்றி இருக்கிறோம். ஏனென்றால் 10 வருடத்துக்கு முன்னால் உள்ள பாடத்திட்டங்களையே இன்னமும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். காலத்திற்கேற்றவாறு அவை மாற்றி அமைக்கப்பட வேண்டியது அவசியம். எதிர்காலத்தில் இந்த தேர்வுகள் கணினியிலேயே எழுதும்படி வந்துவிடும். நம் நாட்டின் தேர்வாணையங்களிலேயே தமிழகம்தான் முன்னோடியாக இருக்கிறது. நேர்காணல்களின் போது பல மாணவர்கள், எங்கு சென்றாலும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது, இல்லாவிட்டால் வேலை நடப்பதில்லை, நாங்கள் போய் இந்த நிலைமையை மாற்றுவோம் என்றார்கள். இது அரசு துறைக்கு ரொம்ப முக்கியம். அரசு பணியாளர்கள்தான் ஒரு அரசுக்கு முக்கியமானவர்கள். அதிகாரிகள் என்ன திட்டம் தீட்டினாலும், அரசு என்ன ஆணை போட்டாலும், மக்களிடம் அவற்றை கொண்டு சேர்ப்பவர்கள் பணியாளர்கள்தான். மக்களோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் இவர்கள்தான். இவர்கள் நல்லவர்களாக, வல்லவர்களாக மட்டுமல்ல, நேர்மையானவர்களாகவும் இருந்து செயல்பட்டால்தான் திட்டங்களின் பலன் பூரணமாக கிடைக்கும், அரசுக்கும் நல்ல பெயர் வரும். எனவே இம்மாதிரி பணிகளில் வெளிப்படையான நிர்வாகம் இருக்க வேண்டியது மிக அவசியம். இசை விமர்சனம் செய்கிறீர்கள், இசை கட்டுரைகள் எழுதுகிறீர்கள், இசை ஆர்வம் ஏற்பட்டது எப்படி? என்னுடைய தாத்தா பூர்ணகிருபேஸ்வரர் தென்காசியில் வக்கீலாக இருந்தார். அவர் நிறைய பாடல்களை இயற்றியிருக்கிறார், பாடவும் செய்வார். நாங்கள் கோபாலபுரத்தில் வசித்த போதுதான் மியூசிக் அகாடமியை புதிய கட்டிடத்தில் ஆரம்பித்தார்கள். அப்போது சிறு பையன் என்றாலும் தவறாமல் அங்கு நடக்கும் கச்சேரிகளுக்கு போவேன். பின்னர் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்ட போது மகா பெரியவர் கும்பகோணத்தில் இருந்தார். பின்னர் தான் அவர் தேனம்பாக்கத்துக்கு வந்தார். நான் பணியில் இருக்கும் போது அவர் அங்கே வந்தது என்னுடைய பாக்கியம். மடத்தில் நிறைய கச்சேரிகள் நடக்கும். ஒரு அதிகாரி என்ற முறையில் மடத்துக்கு அழைப்பார்கள். அதனால் பல இசை நிகழ்ச்சிகளுக்கு போகும் வாய்ப்பு கிடைத்தது. மீண்டும் சென்னைக்கு பணிமாறுதல் வந்தபோது சித்தூர் கோபாலகிருஷ்ணனுடன் இருந்த ராமச்சந்திரனிடம் 3 வருடம் வயலின் பயின்றேன். பின்னர் காட்மாண்டுக்கு பணிமாறுதல். பல இடங்களில் பணிபுரிய நேர்ந்தாலும் விடாமல் பயிற்சி செய்து வந்திருக்கிறேன். உங்கள் குடும்பம் பற்றி? என்னுடைய மூத்த மகன் தற்போது அட்லாண்டாவில் ஜார்ஜியா டெக்கில் PhD செய்கிறார். 2வது மகன் உச்ச நீதிமன்றத்தில் கோபால் சுப்பிரமணியத்திடம் பயிற்சி பெற்று வருகிறார். முன்பு மார்க்கண்டேய கட்ஜு அவர்களிடம் பயிற்சி பெற்றார். இப்போது கூட அரசு கற்பழிப்பு சம்பவங்களை தடுக்க மாற்றுச் சட்டம் கொண்டு வருவது குறித்து ஒரு அறிக்கை கேட்டது. அந்த அறிக்கையை ஜஸ்டிஸ் வர்மா குழு சமர்ப்பித்தது. அந்த குழுவில் என் மகனும் ஒருவர். என் மனைவி காஸ்ட் அக்கவுண்டன்டாக பணிபுரிகிறார். என்னுடைய தம்பி டாக்டர் உமா கிஷோர் ராமச்சந்திரன் ஜார்ஜியா டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்டில் பேராசிரியர் பணியில் இருக்கிறார். ஆன்மீகம் மற்றும் சமூக பணிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். மிக அழகாக பாடுவார். புஷ் ஆட்சி காலத்தில் அவருக்கு பிரசிடென்ஷியல் யங் இன்வெஸ்டிகேட்டர் PYI விருது கிடைத்தது. என்னுடைய பல உறவினர்கள், மனைவியின் சகோதர சகோதரிகள் அமெரிக்காவில் விரிகுடா பகுதியில்தான் இருக்கிறார்கள். இன்னும் செய்ய நினைப்பவை உண்டா? மக்கள் எந்த பிரச்சனைக்கு யாரை எப்படி தொடர்பு கொள்வது என்று குழம்புகிறார்கள், தயக்கம் இருக்கிறது. அரசு திட்டங்கள் எவை உள்ளன, அதன் பயனை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரிவதில்லை. இவற்றில் உதவ ஒரு இணையதளம் தொடங்கி இலவச ஆலோசனை தரலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. சென்னையில் ஆட்டோ என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நான் ஆணையராக இருந்தபோது ஆட்டோ ராஜா என்ற அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு அறிவுரை வழங்கி புதிய ஸ்டாண்டுகள் அமைத்து மக்கள் சேவையாற்ற ஊக்குவித்தேன். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட பல மடங்கு அதிகமாக அவர்கள் வாங்குகின்றனர். இதை மாற்ற வேண்டும். ஒரு அமைப்பினர் கேட்டுக்கொண்டதனால் அதற்கான திட்டத்தை முன்வைத்திருக்கிறேன். அதுபோக சிறைவாசிகளின் குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கு நல்ல மறுவாழ்வு அமைத்து தருவதிலும் தன்னார்வ அமைப்புகளுடன் சேர்ந்து பணியாற்றி வருகிறேன். குற்றவாளிகளிலும் வாரிசு வராமல் இருக்க வேண்டும். அதற்கு உடனடி பலன் இருக்காது என்றாலும் எதிர்காலத்தில் நிச்சயம் நல்ல பலன் தெரியும். நம்பிக்கையும் உறுதியும் துணிக்க பேசுகிறார் நட்ராஜ். நேர்மை, உண்மை, எளிமை ஆகிய பண்புகளை வற்புறுத்துகிறார். தன்னலமற்று உதவுகிறார், உதவ சொல்கிறார். சமுதாயத்தை மாற்றி அமைக்க ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கும் திரு நட்ராஜ் IPS ஓய்வு அவர்களுக்கு நன்றி கூறும் போது, நமக்குள்ளும் இவர் போன்றவர் உள்ளவரை பாரதத்தின் எதிர்காலம் நன்றாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை ஒழுக்கீற்று மின்னி கிளைக்கிறது. முள்ளும் மலரும் உருவான கதை. என் அப்பா உமாச்சந்திரன் என்ற பெயரில் எழுதினார். அகில இந்திய வானொலியில் பணியாற்றினார். பேச்சிலும் எழுத்திலும் எப்போதும் கண்ணியத்தை பின்பற்றியவர். கட்டுப்பாடான எழுத்து என்பது அவர் எப்போதும் வலியுறுத்திய விஷயம். எழுத நினைத்தால் சமயங்களில் வீட்டிற்கான அதில் சூழல் இருக்காது. அதற்காக விடியற்காலையிலேயே எழுந்து வேலை நேரத்துக்கு முன்னதாகவே அலுவலகம் சென்று அங்கே அமர்ந்து எழுதுவார். எழுத்தை அவர் மிகுந்த அர்ப்பணிப்போடு தவம் போல செய்வார். தான் செல்லும் இடங்களை, சந்திக்கும் நபர்களை, விஷயங்களை குறிப்பு எடுத்து வைப்பார். அது அவருக்கு எழுத மிக உதவியாக இருக்கும். இப்படி நிறைய நோட்ஸ் என்னிடம் இருக்கிறது. அப்பா ஒரு சமயம் சென்னை வானொலியில் 5 ஆண்டு திட்டத்தின் விளம்பரத்துக்கு பொறுப்பேற்று இருந்தார். விஞ்சிலெல்லாம் சென்று பலரை சந்தித்து உரையாடினார், பேட்டி எடுத்தார். அப்போதுதான் முள்ளும் மலரும் கதை கரு உருவானது. திரும்பி வந்ததும் அதை எழுதி செய்து கல்கிக்கு அனுப்பினார். கல்கி வெள்ளி விழா போட்டியில் அந்த நாவல் முதல் பரிசு பெற்றது. முதலிஞர் ராஜாஜி அந்த பரிசை கொடுத்தார். இதுதான் நேர்மை. அப்பா எதையும் திட்டமிட்டு செய்வார். மாதம் ஒருமுறை எங்களை வெளியில் அழைத்து செல்வார். பீச்சுக்கு போகும்போது பஸ்ஸில் போவோம், திரும்ப வரும்போது நடப்போம். காரணம், எல்லோருக்கும் பஸ் கட்டணம் கொடுக்க முடியாததுதான். வறுமையான சூழல்தான். உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும். சத்தியத்தை விட உயர்ந்த மதம் இல்லை. இது அப்பா எங்களுக்கு அழுத்தி சொன்ன விஷயம், அவர் கடைபிடித்த விஷயம். நாங்கள் யாராவது தப்பு செய்தால் அது யார் செய்தது என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவன் செஞ்சிருக்க மாட்டான் நிச்சயமா என்பார். அந்த நம்பிக்கையே எங்கள் தவறுகளை அவர் முன்னால் ஒப்புக்கொள்ள செய்துவிடும். நான் பள்ளியில் படித்த காலத்தில் ஒருமுறை என் மீது ஆசிரியர் ஒரு புகார் கடிதம் எழுதி அதை என் அப்பாவிடம் கொடுக்குமாறு சொல்லி அனுப்பினார். நானும் அப்பாவிடம் கொடுத்தேன். அப்பா அதை படித்து பார்த்தார். பின், நீ இதை படித்தாயா என்றார். இல்லப்பா, உனக்குதானே லெட்டர், அதனால நான் படிக்கல என்றேன். என் அப்பா மிகவும் நெகிழ்ந்து போய்விட்டார். என்னை கட்டிக்கொண்டு, இதோ பார், இது உன்னை பற்றிய புகார் கடிதம், நீ அதை பிரித்து படித்து பார்க்காமல் நேராக என்னிடம் கொடுத்து விட்டாய். இதுதான் நேர்மை, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னை திட்டப்போகிறாரோ என்று பயந்து கொண்டிருந்த எனக்கு அவர் பாராட்டி பேசியது மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அத்தோடு என் ஆசிரியருக்கு அவரது தவறான புரிதல் குறித்து விளக்கி கடிதம் எழுதினார் என் அப்பா. வாழ்க்கையில் எப்போதும் உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்று அன்று நான் முடிவு செய்தேன். அதை இன்றளவும் பின்பற்றி வருகிறேன். அதுபோல உரிமைகளுக்கு போராட வேண்டும் என்பதும் அப்பா சொல்லிக் கொடுத்ததுதான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! காஞ்சி பெரியவர் நிறைய நேரங்களில் மௌன விரதம் இருப்பார். இந்திரா காந்தி அம்மையார் வந்தபோது கூட அவர் மௌன விரதம் இருந்ததால் பேசவில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருமுறை நாங்கள் குடும்பத்துடன் அவரை தரிசிக்க சென்றோம். அப்போது அவர் மௌன விரதத்தில் இருந்தார். சில நிமிடங்கள் அவர் முன் இருந்து பின் அவரை நமஸ்கரித்து விட்டு புறப்பட்டோம். நாங்கள் வெளியேறி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர் மௌனம் கலைந்து எங்களை அழைத்தார். நாங்கள் மீண்டும் சென்றோம், அமர்ந்தோம், எங்களுடன் பேசினார். என் பையன் கையில் ஒரு ஆப்பிளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். அங்கிருந்தவர்கள் மாதக்கணக்கில் பெரியவா பேசாமல் இருந்தார்கள், இப்போதுதான் பேசினார்கள் என்று கூறினார்கள். மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.